الرجال قوامون على النساء صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم يا معشر الشباب من استطاع منكم البعض فليتزوج فإنه أعظم البصر وأحسن الفرج. صدق رسول الله صلى الله عليه وسلم. கணியமிக்க மேலான பிரியர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு உலக வாழ்க்கையை வழங்கியிருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையுடைய சிறப்பம்சம், உலகத்தில் எல்லா படைப்பினங்களும் ஏதோ அடிப்படையில் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலும் முமிங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதனை கண்ணியமானதாக, விசேஷமானதாக, ஒரு பக்குவமானதாக அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கிறான். உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் ஆண் பெண்ணாக இணைந்து குடும்ப வாழ்க்கையை நடத்திக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். என்றாலும் அல்லாஹு தஆலா தீனின் மூலமாக அதை சீரான, ஒழுக்கமான, கண்ணியமான முறையிலே அல்லாஹ் அதனை எங்களுக்கு அமைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை. அதில் ரெண்டு பேருடைய இணைப்பையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரே ஒரு வசனத்தில் ஒரு பல விடயங்களையும் உள்ளடக்கியதாக அல்லாஹ் உதாரணம் காட்டி சொல்கின்றான். இந்த பெண்களும் ஆண்களும் எவ்வாறு இணைய வேண்டும், அவருடைய இணைப்பு பொருத்தப்பாடு எவ்வாறு அமைந்தால் அது சந்தோஷமானதாக இருக்கும் என்றைக்கு அல்லாஹ் தெரி செஞ்சிருக்க உதாரணம் அணிகின்ற ஆடையாகும். புன்ன லிபாசுல்லக்கும் வந்தும் லிபாசுல்லகுன்ன. இந்த பெண்கள் இந்த ஆணுக்கு ஆடை, ஆண் பெண்ணுக்கு ஆடை. கணவனுக்கு மனைவி ஆடைய போல, மனைவிக்கு கணவன் ஆடைய போல. சரி, ஆடை என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவது அவரவருக்கு பொருத்தமானதாக இருக்க வேணும். பாப்பா திருவி செய்யறது மகனுடைய ஆடையாக இல்லை. ஆனால் மகனை கூட்டிகிட்டே போகிறா கடைக்கு, என்ன கலர் பிடிக்கும், என்ன டிசைன் பிடிக்கும். பொம்பளை பிள்ளைய கூட்டி போக இயலாத கட்டத்தில் பல தடவை கடைக்கு போய் போய் வர வேண்டியிருக்குது. அதனால் சிலாக்கள் பொம்பளையிலே கடைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, எங்கிறது நாங்களே தெரிவு செஞ்சு போடுறோம் என்று. ஏன், ஆடுந்தா அவருடைய பொருத்தத்தில் உள்ளதுதான். மனசுக்கு பிடிச்சாதான் உடம்புக்கு பிடிக்கும். ஒரு ஆள் வானாண்டு கலட்டி வீசியது இன்னொரு ஆளுக்கு அழகாக இருக்குது. ஒரு ஆள் சரியில்லைன்னு சொன்ன கலர் இன்னொரு ஆளுக்கு சரியா இருக்குது. ஒரு ஆள் அது அசிங்கம் விட்ட டிசைன் இன்னொரு ஆளுக்கு அழகா இருக்குது. பார்த்து பார்த்து கழிக்கிட்டு போன உடம்பு புறவாதம் இன்னொரு ஆள் போட்டுக் கொண்டிருக்கிறான். என்ன சும்மாவை தவி கொடுத்தான், காசு கொடுத்தா வாங்கி வந்தது, இவருக்கு பிடிச்சு கொள்ளல, அவருக்கு பிடிச்சு கொண்டது. மனசுக்கு பிடிச்சாதான் உடம்புக்கு பிடிக்குது. வாழ்க்கை என்பது உடம்புடைய இணைப்பல்ல, உள்ளங்களுடைய பொருத்தப்பாடு. உள்ளங்கள் இணைகின்ற பொழுது உருவாகுவதுதான் வாழ்க்கை. அதுதான் திரு மன வாழ்க்கை என்று சொல்கின்றோம். அது மனமான வாழ்க்கையாக இருக்கிறது, மனதிலிருந்து உருவாகக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆடை என்று சொல்கின்ற போது ஒன்று பொருத்தம், அடுத்தது ஆடை மனிதனை கண்ணியத்தை கொடுக்குது. ஒரு மனிதன் தன்னை ஆடையால் கண்ணியமான ஒரு ஆளா மக்களுக்கு காட்டுகிறார். ஆடையை பார்த்தவனே அவருடைய கண்ணியம் விளங்குகிறது. அரைகுறை ஆடை, அசிங்கமான ஆடை என்றால் அவரை கண்ணியமான ஒரு ஆளை பார்க்க மாட்டாங்க. ஏன், அவருடைய கண்ணியம் ஒரு ஆடையில விளங்கும். ஒரு ஆணுடைய கண்ணியம் ஒரு பெண்ணில அல்லாஹ் வச்சிருக்கிறான், பெண்ணுடைய கண்ணியம் ஆணில வச்சிருக்கிறான். குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆண் தன்னுடைய கண்ணியத்துக்கு ஒரு பாதுகாப்பாக மனைவியை பார்க்க வேண்டும், மனைவி தன்னுடைய கண்ணியத்தின் பாதுகாவலனாக கணவனை பார்க்க வேண்டும். ஆடை அழக கொடுக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையின் அழகு கணவன், தன்னுடைய வாழ்க்கையின் அழகு இந்த மனைவி. வாழ்க்கையின் அழகை ஒவ்வொருவரும் அடுத்தவரிடையே பார்க்க வேண்டும். சில ஆடை இல்லாத ஒரு மனிதன் அசிங்கமானவரால பைத்தியாக நான் பார்க்கிறோம். ஆடை பூர்த்தி இல்லாத ஒரு மனிதனை நாகரிகம் இல்லாத ஒரு மனிதனாக பார்க்கிறோம். ஒரு மனிதன் தனிய வாழ போனால் ஆண் துணை இல்லாத பெண் தனிய வாழ்றது, பெண் துணை இல்லாத ஆண் வாழ்றது, அது அசிங்கமான வாழ்க்கையை உண்டாக்கும். அவருடைய வாழ்க்கையில் அவலட்சணமான நிகழ்வுகள் உண்டாக ஆரம்பிக்கும். வெளிரங்கத்திலையும் தான், அந்தரங்கத்திலையும் தான். அதனால ஆடைய போல பொருத்தப்பாடு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம்னா, ஆடை என்பது அவருடைய தேவைக்கேற்ப அது அதிகமாகும். சாதாரணமா நாம் ஒரு ஆடையில் இருக்கிறோம், சாதாரணமா ரெண்டு ஆடையில் இருக்கிறோம், ஒரு பெனியன் அதுக்கு மேலால ஒரு ஷேர்ட் ஒரு ஜிப்பா போடுகிறோம். பொதுவாக ரெண்டு ஆடை தான் எல்லாரும் கொடுக்கிறோம், உள்ள ஆடை வெளி ஆடை ரெண்டு ஆடை இருக்கிறோம். குடும்ப வாழ்க்கை எல்லாம் சொல்லுகின்ற போது பொதுவாக ஒரு மனிதனுக்கு ரெண்டு திருமணம் என்றுதான் குர்ஆன் ஆரம்பிக்கிறது. நீங்கள் அவங்களை விருப்பமான ரெண்டு பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று, திருமணம் என்பது ஒரு ஆணுக்கு ரெண்டு பெண் என்றுதான் குர்ஆன் ஆரம்பிக்குது. ஏன் பொதுவாக ரெண்டு ஆடை தான் எல்லாரும் உடுக்கிறது. தேவைப்பட்ட மூணாவது ஆடை குளிரா இருக்கிறது, அதுக்கு மேலால ஒரு ஸ்விட்டர் போடுகிறோம். கடும் குளிர்காலம் நிவரடிக்கு போனா அல்லது சவுதியில அல்லது வெளிநாடுகளுக்கு போனா அது அறவே தாங்கியதாது. அந்த நேரத்தில் நாலு ஆடை ஸ்வீட்டருக்கு மேலால இயக்கின போடுகிறோம். ஒரு ஆடைய தேவைக்கேற்ற மாதிரி மூணு திருமணமாக நாலு திருமணமாக ஆகிறது. அவங்களுக்கு ரெண்டு மூணு நாலு முடித்து நீதி நியாயமாக நடத்த முடியாவிட்டால் பயன்பித்தும் அல்லா தாதிலோ, ரெண்டு பெண்களையும் உங்களால நீதமாக செரிசமனாக நடத்துகிறது ஆச்சரம் இல்லாவிட்டால் பவாகிதத்தின் ஒன்றுதான். ஒன்றோடு நிறுத்துக் கொள்ளுங்கள், ரெண்டெடுத்து மற்றதுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, ரெண்டெடுத்து முதலாவதுக்கு நீங்க ஏமாற்றம் செய்யக்கூடாது, ரெண்டெடுத்து முதலாவதுக்கு துரோகம் செய்யக்கூடாது. சமனாக ஏழும் என்றால் ரெண்டு கொண்டு போவுங்கள், இல்லை என்றால் ஒன்றோடு நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். ஆடையின் விதத்தில் அல்ல குடும்பத்தின் இணைப்பை இந்த இடத்துல ஒரே ஒரு சொல் பொன்னலி பாசும் ரெண்டு பேரும் ஆடை என்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா அழகாக வழங்கப்படுத்துகிறார். ஒரு பெண்ணோட புலங்குறதுக்கு பேர் குடும்ப வாழ்க்கை அல்ல. பெண்களோட புலங்குறது இருக்குது அது குடும்ப வாழ்க்கை அல்ல. அது பொம்பளை புலங்கலாம், சும்மா ஜொலியா இருக்கும், சும்மா நஃப்ஸுக்கு அது சந்தோஷமா இருக்கும், விருப்பமா இருக்கும், சும்மா புலங்குறது. சும்மா விருப்பமான பெண்களோட விருப்பமான முறையில் புலங்குறது. இந்த புலங்குறது பொம்பளையோட புலங்குறது, சும்மா கலைச்சு புலங்குறது, பேச்சு புலங்குறது, சும்மா போய் வந்து புலங்குறது. இந்த புலக்கம் நெல்லா இருக்குது, நஃப்ஸுக்கு இன்பமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, ஒரு கஷ்டமும் இல்லை. இப்படித்தான் வாழ்க்கையும் ஆக்கும் என்று நினைச்சு வாழப்போனவர்கள் அதே பெண்ணோட கடைசியில விரக்தியில போய் முடிகின்றார்கள். பொம்பளையோட புலங்குறதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல, வாழ்க்கையின் சுமையை சுமப்பதற்கு பேர் தான் வாழ்க்கை. பொம்பளை சும்மா புலங்குற சுமை ஒன்றுமே இல்லை, அது ஒரு பொறுப்பு ஒன்றுமே இல்லை. சும்மா புலங்கிட்டு வர்றது, சும்மா பேசிட்டு வர்றது, அது சும்மா ஜொலியா இருக்கும். வாழ்க்கை என்பது புலங்குறதல்ல, ஒரு பொறுப்பை சுமப்பது. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையின் பொறுப்பை சுமக்கிறார். இந்த சுமைதான் பாரமானது. இந்த பாரத்தை சுமந்து அவர் ஒரு சாதனை நிலைநாட்டுவாரா, இந்த பாரத்தை சுமந்து ஏழாம் உடைச்சு போட்டுவாரா என்பதுதான் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இந்த பாரத்தை சுமந்து அதை சரியான முறை நிறைவேற்றக்கூடிய மனிதனை பார்த்து குர்ஆன் சொல்கிறது, அர்ரிஜால், இவர்கள் தான் ஆண் தீரர்கள். குர்ஆனில் ரிஜால் என்ற வார்த்தையை எங்கெல்லாம் பாவிக்கிறானோ அங்கெல்லாம் ஒரு சாதனையெல்லாம் சொல்லி காட்டுகிறான். கொடுக்கல் வாங்கல் வியாபாரம், ஆனால் அல்லாத மறக்கல்ல, தொழுகையில குறைபாடு இல்ல, ஜக்காத்தை குறைக்கவில்ல. இது கஷ்டமான விஷயம். பசாருக்கிறங்க இங்க அல்லாம நினைக்கிறது காசி சாமான் எப்படி பல்ல இந்த விஷயங்கள் இருக்கிற திக்கரஞ்சன வரப்போகுது. ஆனால் திக்கரோட வியாபாரம், அல்லாவுடைய நினைவுடைய வியாபாரம், சும்மா நினைவல்ல. மறுமையின் பயத்துடன் பஜார்ல புலங்குகிறார். அப்படி உள்ளத்துல கையில காசி, அப்படி சிந்தனையில வியாபாரம், கல்புல மறுமையின் பயம். இது ஏழுமா? அதான் சாத்தியம் இல்லை. கையில காசி, கண்ணுக்கு முன்னால சாமான், சிந்தனையில வியாபாரம், அவருடைய கல்புல மறுமையின் பயம் எங்க நடக்க போகுது? நடக்கிறது. அவர்கள் தான் ரிஜால் என்றெல்லாம் சொல்கிறான். இது ஒரு சாதனை, இது ஒரு வீர தீர செயல். அப்படி நடக்குது பஜார்ல அவர்களை பார்த்தான். சஹாபாக்களை பார்த்து சொல்கின்ற போது ரிஜாலும் சதக்கும் ஆகதுல்லா, அல்லாவுடைய செஞ்ச உடம்படிக்கையை அப்படியே நிறைவேற்றினார்கள். சிலர் உயிரே கொடுத்து போய்விட்டார்கள், மற்றவர் உயிர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழுமா மக்களுக்கு ஏழும் அவர்கள் தான் ரிஜால்.
அப்படி பாவிக்கின்றான். ரிஜால் என்ற வார்த்தையை, ஒரு சாதனையை, தனக்கு சாதனம் இல்லாத ஒரு நிலையில ஒன்றை சரியாக நிறைவேற்றி சாதனை புரிவது, இவர்களுக்கு எல்லாம் பாவிக்கின்ற அந்த விடயத்தை திருமணத்திலையும் எல்லாம் பாவிக்கிறான். பெண்ணோட புலங்கிறதுக்கு எல்லாம் பாவிக்கிறான், ஒரு பெண்ணோட இணையத்துக்கு எல்லாம் பாவிக்கிறான். இந்த ஆண்கள் ஆண் தீரர்கள் பெண்களை நிர்வகிக்கின்றார்கள். ஒரு சாதனை, அல்லாஹ்வுடைய உடம்படிக்கையில் ஒரு சாதனை, ஒரு பொம்பளையோட இணையத்தில் ஒரு சாதனை. அதென்ன சாதனை? பொம்பளையோட சாதனையா? பலவீனமான ஒரு படைப்பு, பலவீனமான ஒரு ஒரு ஆள், அந்த பலவீனமான ஒரு பொம்பளை உடம்பால பலவீனம், சிந்தனையில பலவீனம், ஒரு பெண்ணுடைய ஒரு ஒரு பெண்ணுடைய சாட்சி ஆணுக்கு ரெண்டு மடங்காக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவு அரைவாசி அனந்த லட்சத்துல பெண்ணை விட ஆணுக்கு அரைவாசி சொத்து கொடுக்கப்படுது, அதுல அரைவாசி கொடுக்கப்படுது, பலவீனமாக்கப்பட்டிருக்குது. அப்படி பலவீனமான ஒரு பொம்போட இணை என்ன சாதனை யோசிப்போம்? பலமான ஒரு ஆளோட இணங்கி போறதே சாதனை சொல்லலாம், பலவீனமானால் தானே என்ன சாதனை யோசிப்போம்? வாழ்க்கையின் சுமை சுமப்பது சாதனை தான், சும்மா புலங்குறது சாதனை இல்ல. பொம்பளை சும்மா புலங்குற சாதனை அல்ல, வாழ்க்கையின் சுமை சுமந்து அந்த சுமையை அது நிறைவேற்றுவது, பாழாக்காம நிறைவேற்றுவது, அது சாதனை தான். இது ஏழாவது விஷயம் என்பதனால்தான் மேற்கத்திய நாகரிகம் பொம்பளையோட புலங்குறதையே வாழ்க்கையாக்கி கொண்டார்கள். பொம்பளையோட சுமையை, வாழ்க்கை சுமையை பொறுப்பதை சுமப்பது வாழ்க்கை என்ற வரையறையிலிருந்து இறங்கி, அது கஷ்டம், அது சாத்தியம் இல்லை, அது பிரச்சனை, அதனால வாழ்க்கை என்ற வரையறையை பெண்ணுடைய பொறுப்பை சுமக்கிறது என்ற அந்த உயர்ந்த தரது கீழே இறங்கி கீழ்த்தரமான ஒரு மட்டத்தில் பெண்களோட புலங்கிறது வாழ்க்கை என்ற மட்டத்தில் வந்து விட்டார்கள். சுமப்பது என்றால் ஒரு பொம்பளை சுமையை தான் சுமக்கலாம், ஏழு மணி ரெண்டு சுமக்கலாம், ஆக உச்சம்னு நாலு சுமக்கலாம், அவ்வளவுதான். புலங்கிறண்டா ஒரு சுமையும் இல்லை, அது எப்படியும் புலங்கலாம். மேற்கத்திய நாகரிகம் ஐரோப்பிய நாகரிகம் அதைத்தான் எடுத்திருக்கிறது. வாழ்க்கை பொம்பளையோட புலங்கிறது, இங்க ஒரு நாளைக்கு அங்க ஒரு நாளைக்கு, ஒரு மூணு நாள் மனைவி, அஞ்சு நாள் மனைவி, இங்க ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு, புலக்கத்திலேயே வாழ்க்கை முடித்துக் கொள்ளும். இதுதான் சைத்தானியத்துடைய கீழ்த்தரமான வாழ்க்கையின் போக்கு, புலக்கமே வாழ்க்கை என்று முடிவெடுத்தது. அதன் முடிவுடுதான் கீழ்த்தரமான சமூக சீரழிவுகளை அந்த இடத்திலிருந்து தான் பார்க்கிறோம். சரீரங்களுக்கு தந்திருக்கிறது பொம்பளையோட புலங்கிறதல்ல, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையின் பொறுப்பை நாகரிகமான முறையிலே, முறையான சரியத்தின் முறையிலே அதை சுமந்து அதை வழிநடத்துவது. அப்படி சுமந்து அவர் ஒரு சாதனை நிறைவேற்றுகிறார். அவரைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல அவர் ரிஜால் என்று சொல்கிறார். இந்த ரிஜால் என்ற இந்த ஆண்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெண்களை நிர்வாகம் செய்கின்ற நிர்வாகம் செய்கின்றார்கள். நிர்வாகம் என்றா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் உள்ள ஒரு ஒரு அங்கத்துவம் உள்ள ஒரு அமைப்புக்கு தான் நிர்வாகம் என்று சொல்லுவோம். ஒரே ஒரு பொம்பளை என்ன நிர்வாகம்? ஒரு பொம்பளை என்ன நிர்வாகம்? நிர்வாகம் என்பது கவனமாக கொண்டு செல்ல வேண்டியது. பல உணர்வுள்ளாக்கள், பல சிந்தனை போக்குள்ளாக்கள், பல வகையான உணர்வு போக்குள்ளாக்கள் இருப்பார்கள், விளக்கமுள்ள இருப்பார்கள். ஆனால் நிர்வாகத்தை வழிநடத்துகின்ற பொழுது மிக நுணுக்கமாக கவனமாக கொண்டு போகணும், இல்லாட்டி உடஞ்சிரு நிர்வாகம். இங்க ஒரே ஒரு பொம்பளை என்ன கவனிக்கிறது என்று யோசிக்கலாம். இல்ல சோழே, ஒரு பொம்பளை தான், ஆனா ஒன்றல்ல. அந்த பொம்பளுடைய சுபாவம், அந்த பொம்பளுடைய போக்கு, அது ஒன்றல்ல. சிலவர் ஆயிரத்துக்கு சமனா இருக்கலாம், ஒன்றல்ல பத்துக்கு சமனா இருக்கலாம். முதல் நாள் கண்ட பெண் இல்லையா என்று யோசிப்பார், அடுத்த நாள் இரவு சந்திக்க பெண் இல்லையா வேறாளா என்று காலையில யோசிப்பார், போன நிலம் இருந்தால் இல்லையா இப்பய நேற்று அப்படி பேசுறேன், இப்படி பேசுற காலையில இப்படி பார்த்தது போகணும், எப்படி பார்க்கறது, ஏன் டக் டக்னு மாறிவிடும். அதனாலதான் ஒரு ஆள் என்ன பார்க்க வானது, இந்த ஒரு ஆள் அல்ல, இது ஒரு நிர்வாகம், ஒரு நிர்வாகம் நடத்திருந்தீர்கள். பெண்ணுடைய சுமையை சுமப்பது என்பது நிர்வாகம் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு காட்சி தருகின்றது. சில பெண்ணை நாம் அதை வீட்டில வேலை செய்கிறா என்பதனால வேலைக்காரியா பார்க்கிறாரு. மனைவியை வேலைக்காரியாக நோக்கினால் வாழ்க்கையின் இன்பத்தை அன்றைக்கே உடைச்சிருவார். அவனை கீழே நானே உடைச்சு கொடுக்கிறேன், நான் தானே உடைச்சு கொடுக்கிறேன் என்றுதானே என்று பார்த்து அவை அடிமையாக பார்க்க போனால் அன்றைக்கே வாழ்க்கையின் இன்பத்தை அடியோடு இல்லாமலாக்கி விடுவார். வேலைக்காரி அல்ல, அடிமை அல்ல. அப்படியா ஒன்றும் தெரியாதோரால் நான் படிச்சு கொடுக்கிறேன் என்று மனைவியை மாணவியுடைய கட்டத்துக்கு பார்த்தால் வாழ்க்கை இன்பத்தை தலா கொடுத்து விடுவார். அப்படியெல்லாம் பார்த்தார்கள், வாழ்வது போல நடிக்கிறார்களே தவிர வாழ்க்கை இன்பத்தை என்ன ருசிக்கவில்லை. வாழ்க்கை வாழ்வது போலதான் இருக்குது, வாழ்வது போல ரெண்டா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி, ஒன்றா போற மாதிரி, ஒன்றா சாப்பிடுற மாதிரி, ரெண்டு ஒன்றுதான். ஆனால் ஒன்று இல்லை, எந்த ஒன்றுக்காக வேண்டிய ரெண்டு பேரும் உண்டானாங்களோ அந்த ஒன்றில்லாம பெய்தது வாழ்க்கையின் இன்பத்தை அவர்களால் ருசிக்கலாம் பார்த்தா ருசிக்க ஏலாம் போய்விட்டது. என்னது அடிமையாக பார்த்தது, வேலைக்காரியா பார்த்தது, மனைவி போல பார்த்தது, இளசுரை மனைவி மனைவி தான். அதனால் சூழலாக்குவர்கள் இந்த விடயத்தை சொல்லி எல்லாம் விளங்க மாட்டார்கள், செஞ்சே காட்டுவோம் என்று பல திருமணங்களை நபியர்கள் முடித்து ஒவ்வொரு வகையான பெண்களுடன் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வகையான சுபாவம் உள்ள பெண்களுடன் நபிசலாக்கள் வாழ்க்கையை நடைமுறை காட்டியிருக்கின்றார்கள். வாழ்க்கையில வரக்கூடிய சாதாரண சாதாரண பிரச்சனைகள் அதை விசுவரூபம் எடுத்து பாரிய பிரச்சனையாகி அது வீதிக்கு போய் அது காலிக்கோட்டுக்கு போய் அது அப்படியே சீரழிஞ்ச போகக்கூடிய நிலைமைகள் விட்டது இன்னொரு விஷயம்தான். அதனால் ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை அதை லேசாக அனுமதி சமாளித்து காட்டியிருக்கிறார்கள். பொதுவாக எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான், ஆயிஷா அவர்கள் தன் அடுத்த மனைவியை வீட்டிலிருந்து வந்த இந்த சாப்பாடு தட்டத்தை தூக்கி வீசினார்கள், உடைந்து விட்டது. என்ன அவங்களுக்கு ஒரு 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 ரோஷம் வந்தோ, எந்த வீட்டில் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறார்கள், அங்கங்க சாப்பாடு அனுப்பணும். அப்ப அங்கங்க சாப்பாடு அனுப்பினா ரசூலுல்லாஹ் எந்த சாப்பாடு சாப்பிடுறோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள், இவங்க சந்தோஷத்தர ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுத்தணும் என்று சாப்பாடு சமைச்சு விட்டுச்சக்கிற அவ அங்கிருந்து சாப்பாட்டை அனுப்புனா அதை திங்கிறா எது திங்கிறா? அவரை வீட்டுக்கு வரட்டுங்களா, அவ குடிக்க வேண்டியதானே, அது எல்லாருக்கும் வர உணர்வு தான். அந்த உணர்வு மிகைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பின் மிகைப்பினால் சாப்பாடு தட தூக்கி வீசினாங்க. அது போட்டு எந்த சாப்பாடு சாப்பிட தெரிஞ்சு கட்டு உடைந்து விட்டது, சாப்பாடு பறந்து விட்டது. என்றாலும் இந்த ஆத்திரத்தை ஊட்ட வேண்டிய அந்த விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு மாதிரி எடுத்துக்கொண்டார்கள். மாறிக்கேங்க, நாம என்ன பேசுவோம், உனக்கு என்ன திமுதான், நீ என்ன இப்படி அடைஞ்சது பேசுவோமா, அல்லது அது உடைஞ்ச மாதிரி கண்ண முடையுமா, எதுவும் தெரியாது. ஆண் வீரன் தான், மனைவிக்கு முன்னால் வீரம் காட்டுவது அது வீரன் தான் இல்லை. சில வேளை குடும்பத்தாக்கள் சொல்லுவாங்க, மாப்பிள்ள உமா சொல்லுவா, உமாவிட மாப்பிள்ள ராத்தா பேசுவா, நீ பொண்ணையனா, நீ அப்படி காய்ச்ச கேட்டு வந்த, அவளை காட்டி வேற பொண்ணு இல்லையா, அப்படின்லாம் பேசுவார்கள். அந்த இடத்துல வீரம் காட்டுவதல்ல வீரம், அந்த இடத்துல நாம் ரெண்டு பேரும் வாழ்வதற்காக புறப்பட்டிருக்கின்றோம், சமாளிப்பதுதான் வீரமே தவிர, சபுர் செய்வதுதான் வீரமே தவிர, இவர் வெளியில காட்டிய வீரத்தை இங்க மனைவிக்கு காட்டினார் என்றால் அவருடைய வாழ்க்கையின் இன்பத்தை அவர் அன்றைக்கே கதவு மூடி விடுவார், வாழ மாட்டார், வாழையலாது, வாழ்வது போல நெளிச்சு கொண்டே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் சாப்பாடு சாப்பாடு கொடுத்த விஷயம் முடிஞ்சு சிம்பிளாக முடித்து விடுவார்கள். சில குடும்ப வாழ்க்கையில் நிச்சயமாக பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சமாளிக்கிற வழியை தேடணுமே தவிர பழிக்கு பழி வாங்குற வேலையோ அல்லது தன்னுடைய திறமையை காட்டுவதோ அல்லது ஆவேசத்தை காட்டுவதோ அதெல்லாமே வாழ்க்கையை பெயிலாக்கி இருக்கின்றது. நான் ஜமாத்துனுக்கா குவைத்தில் வேலை செஞ்ச நேரத்தில் ஒரு விசேடமான புரோகிராம் ஏற்பாடு செய்யப்பட்டது அரசாங்கத்தினால மினிஸ்ட்ரியால. அதுக்கு விசேட பேச்சாளராக சவுதியில இருந்து ஒரு பெரிய ஒரு ஆலிம் வந்தார். அவர் சவுதியில் ஒரு காலி, அந்த காலியாக அவர் இங்க வந்து நிகழ்ச்சி செய்கிறார் குவைத்தில் அந்த மச்சதுல. அவர் அதுல சொன்னார், நான் காலியாக இருக்கிறேன், ஏராளமான குடும்ப பிரச்சனைகள் இங்க வரும், தலாக்கு நடக்கும், அந்த தலாக்குடைய அடிப்படை பிரச்சனையை போய் தேடி பார்த்தா ஒண்ணுமே இல்லை, பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனை மாதிரி. நான் என்ற அந்த உணர்வு, என்ன அப்படி என்ற உணர்வு, நாம விட்டுக் கொடுக்கிறேன் என்ற உணர்வு, நான் செகண்ட் ஆகிறா என்ற உணர்வு, அந்த உணர்வு அந்த சைத்தானியத்து உணர்வு தான் சும்மா பிரச்சனையை உண்டாக்கிச்சு வந்து. அவர் சொன்ன திருமண கேஸ் கொண்டு வந்தீங்க, தலாக்கில் முடிஞ்சிக்க என்ன பிரச்சனை தெரியுமா, பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம், நல்ல கண்ணியமானாக்கள் தான், திருமணம் முடிஞ்சு முதல் இரவு கணவன மனைவியும் சந்திக்கின்றார்கள். முதலாவது சந்திப்பு சந்தோஷமான சந்திப்பு, அந்த பெண் எதிர்பார்க்கிறார் கணவனை சந்தோஷமாக சந்திப்போம். அப்ப ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல கதிரில உட்கார்ந்திருக்கிறார்கள், முன்னுக்கு கண்ணாடி இருக்குது. இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேரை முன்னால பார்க்கின்றார்கள், அந்த பொம்புல கபில் தூளம் சொல்லியாச்சு, கணவன் ஆகியாச்சு, இனி என்ன கலைக்கிறது, சந்தோஷமா கலைப்பேமே. சாவசமா கேட்டா, நீங்க அழகா நான் அழகானு கேட்டா. வேற என்ன கேட்டா, வந்து வேற பார்த்து கேட்டா, அந்த ஒண்ணுக்கு பாருங்க, நீங்க அழகா இருக்கியா நான் அழகா இருக்கேன்னு கேட்டா. அவர் யோசிச்சா, இவர் என்ன அப்படி கேட்கிற என்று அவருக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. இவர் யோசிச்சா கிண்டல் பண்றாரா, நான் அழகு இல்லையா, அதுக்கான எப்படி சொல்றாரா என்றெல்லாம் யோசனை வந்தது. உடனடியாக அப்படி எல்லாத்தையும் வீசினார், தலாக் 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 என்று மூணு தலாக் கொடுத்தார், தூக்கி வீசி போட்டு வெளியில போயிட்டார். முடிஞ்ச விஷயம் எல்லாம் தலாக் முடிச்சு, வாழ்க்கை முடிச்சு. எதனால வாழ்க்கை என்பது மனம் இருந்தா வாழ்ந்து விடலாம் என்பதோ, அல்லது நெல்ல அந்தஸ்து இருந்தா வாழ்ந்து விடலாம் என்பதோ அல்ல, நிலைமையை புரிந்து கொள்கின்ற நெல்ல குணம் இருந்தால் தான் வாழ்ந்து கொள்ளலாம். அதனால் அல்லாஹ் தஆலா குடும்ப வாழ்க்கையில் ஆணையும் பெண்ணையும் இணைத்திருக்கிறான். ஒரு நிர்வாகம் நடத்துகின்ற ஒரு விடயம் போல என்று அல்லாஹ் அதனை எங்களை உணர்த்தி இருக்கின்றான். ஆகவே இந்த குடும்ப வாழ்க்கையில் வெற்றிகரமான முறையில் நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு, அதன் தொடரில் எங்களை கிடைக்கக்கூடிய பரம்பரை சந்ததிகள் எனக்கு கண்குளிர்ச்சியாக ஆகுவதற்கு அல்லாஹ் தஆலா காட்டியிருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலதரப்பட்ட திருமணங்களின் முன்மாதிரிகள் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. பேசுவதற்கு எடுப்போம், சந்தோஷமா கேட்போம், வாழ்வதற்கு தான் அந்த கைமுக்கு கிடைக்காது. சில சாமான் வைங்க வீட்டுல இருக்கும், கைமுக்கு இல்ல சாமான், இந்த நேரம் தேடி பார்த்த சாமான் இல்ல, எல்லாமே இருக்கும், தேடி தேடி பார்த்தா சாமான் உடைய இருக்காது, இருக்கு சாமான் அந்த டைம் கிடைக்காது. ஒரு பக்கத்துல வாங்கி எடுத்துட்டு கொண்டு போவோம், குறை வந்த வந்து சாமான் இருக்கும், அப்படித்தான் ஆகிறது. சொல்லுதா முன்மாதிரிகள் இருக்கிறே, பேசுவது டக்குனு வந்துடும், கேட்கிறது சந்தோஷமா இருக்கும், எழுதி வச்சா வாசிக்கலாம், எடுத்து நடக்க போன கிடைக்காது சாமான். அந்த டைம் ஒன்றுமே போறாது, ஏதோ பசாத நடத்தி போட்டு குறை கொஞ்ச காலத்துக்கு பிறகுதான் ஓ இப்படி சொல்ல வார்த்தை இப்ப வந்து இது தவறி போகின்ற சாமான். இந்த முன்மாதிரிகள் இருக்குது, முன்னுக்கு இப்ப இருக்கும், வாழ போனா முன்னுக்கு வராது. அதை நடிப்பாங்க காணத்துக்கு ஹெக்மத்து வாழத்து மோமின், இந்த ஹெக்மத்துகள் இது காணத்து போற சாமான், இது காணத்து பேசுறது டைமுக்கு வராது, பேசுறது கிடைக்கும், கேட்கறதுக்கு இன்பமா இருக்கும், வாழ்வதற்கு அந்த சந்தர்ப்ப வர்க்க நேரத்தில் காணத்து பேசுறோம். அப்ப ஒன்றும் ஒரு முன்மாதிரி இல்லாத சமூக மாதிரி நான் பிரச்சனைக்குள்ள மாற்றிக்கொள்வோம். முஸ்லீம் சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, குடும்ப வாழ்க்கையில் குறிப்பாக என்னென்ன சிக்கல் இருக்குதோ, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் முன்மாதிரி இல்லாமல் ஏற்பட்ட பிரச்சனைகளா இருக்கு. அந்த ஹெக்மத்துகள் டைமு கிடைக்கிறதுல அதெல்லாம் தொலைஞ்சி வைத்திருது, அப்புறம் எங்களை இஷ்டப்படி வாழ்க்கையை பசாதாக்கி விட்டு நாங்கள் தடுமாறுகிறோம். எனவே சார், அல்லாஹ் தஆலா நடக்க போற திருமணத்தை அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு காட்டிய முறையில் ஒரு அழகான ஒரு திருமணமாக முன்மாதிரியான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி கொடுக்க வேண்டும். அவர் எந்த எல்மை தீனை கற்றார்களோ அதை உண்மையாக முன்வைத்து தன்னுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய அந்த தோப்பிக்கையும் பரக்கத்தையும் ரஹமத்தையும் அல்லாஹ்வுல கொடுப்பானாக. வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.